அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 22 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவி வெறி பிடித்தவர் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர கூறியிருப்பது.
He is returning because of his shameless thirst for power. Even after being decisively defeated, he does not...
இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி தனது 5 வேலை திட்டத்தை வெளியிட்டிருப்பது பற்றிய செய்தி. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திரிகோணமலைக்கு பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் டாரி சென்றிருந்தார். இது குறித்த தகவல்கள்
மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் எந்த உதவியாக இருந்தாலும் யுஎன்எச்ஆருடன் இணைந்துதான் தாங்கள் செய்ய முடியும் என்றும், அதற்கான அனுமதி அரசாங்க அதிபரின் ஊடாக கிடைக்க பெற்றதும் மிக விரைவாக அதை செய்ய முடியும் என்றும், எனவே யுஎன்எச்ஆர் விரைவாக உங்களை அணுகி அதற்கான தீர்வுகளை சொல்வார்கள்.
உலகின் மிக பழமையான குரான் பிரதி ஒன்று பிரிட்டனில் உள்ள பர்மிங்ஹாமில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. அல்சைமர்ஸ் நோயால் மூளையில் ஏற்படும் பாதிப்புகளின் வேகத்தை குறைக்க வல்ல ஒரு புதிய மருந்தை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளது பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
துருக்கி நாட்டின் தென்கிழக்கு நகரான சுருக்கில் நேற்று திங்கட்கிழமை 32 பேரின் உயிரை காவுகொண்ட தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியவரை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக துருக்கி அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மரபணு டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகளின்படி தாக்குதலை நடத்தியவர் ஒரு மாணவர் என்றும், துருக்கிய குர்திஷ் மக்கள் கலந்து வாழும் அதியமான் நகரைச் சேர்ந்தவர், இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவாதிகளோடு தொடர்புகளை பேணி வந்தவர் போன்ற தகவல்கள் இப்போது தெரிய வந்திருக்கின்றன. ட்விட்டர் சமூக இணையதளத்தின் மீது துருக்கிய நீதிமன்றம் ஒன்று நேற்று தடை உத்தரவு பிறப்பித்தது. துருக்கிய அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் தற்கொலை தாக்குதல் புகைப்படங்களை ட்விட்டர் தளம் அகற்ற வேண்டும். அகற்றும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் நீதிமன்றம் நிபந்தனையிட்டது. ஐஎஸ் இஸ்லாமிக் அரசு, ஐஎஸ் வன்மவாதிகளுக்கு துருக்கி அரசு மறைமுகமாக ஆதரவு வழங்குவதாக குற்றம் சாட்டி துருக்கிய கண்டனக்காரர்கள் நாடெங்கிலும் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள்.
சோமாலியாவின் தென்மேற்கு பகுதியில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகர் ஒன்றை ஆப்பிரிக்க ஒன்றிய துருப்புக்கள் ஆதரவுடன் சோமாலிய படைகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளன. கடந்த 2008 முதல் பர்தரே நகர் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல் ஷபாபின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த நகரின் புறநகர் பகுதியில் சண்டைகள் நடைபெற்றன என்று உள்ளூர்வாசிகள் கூறினாலும், ஆப்பிரிக்க ஒன்றிய துருப்புக்களும் சோமாலிய படைகளும் நகருக்குள் நுழைவதற்கு முன்னர் அல் ஷபாப் தீவிரவாதிகள் அங்கிருந்து பின்வாங்கிவிட்டனர் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை அங்கு இடம்பெற்ற சண்டையில் டசன் கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என உள்ளூர் பழங்குடியின தலைவர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
கிரீஸ் நாட்டின் 2 பொருளாதார மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள தேவையான 2 மறுசீரமைப்பு திட்டங்களை கிரேக்க நாடாளுமன்றம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறது. 86 பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான உதவி திட்டம் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் முன்னர் கிரீஸின் வங்கித்துறை, நீதித்துறை ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்தேச மாற்றங்கள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எதிர்கட்சிகளின் ஆதரவோடு பிரதமர் அலெக்ஸ் சிப்ராஸ் அங்கீகாரத்தை பெறுவார் என்றே பரவலாக கருதப்படுகிறது. அவருடைய சொந்த சிறிச கட்சியினர் மத்தியில் உருவாக்கிக் கொண்டிருந்த புதிய புரட்சி ஒன்றையும் கட்டுப்படுத்த தன்னால் முடியும் என்றே பிரதமர் நம்புவதாக தெரிகிறது.
வங்கதேசம் தனது தேசிய நெடுஞ்சாலைகளில் முச்சக்கர வாகனங்கள் ஓட்டப்படுவதை தடை செய்து உடனடியாக அமலுக்கு வரும்படி உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் விபத்துகள் ஏற்படுவதற்கு இந்த முச்சக்கர வாகனங்கள் முக்கியமானதொரு காரணமாக இருக்கின்றன என்று போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருவர் பிபிசியின் வங்கமொழி சேவையிடம் தெரிவித்தார். எனினும் இந்த தடையை ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் எதிர்த்துள்ளார்கள். அரசு விதித்துள்ள இந்த தடையானது ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை இழக்க செய்யும் அபாயம் ஏற்படும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள்.
பாகிஸ்தானில் தெய்வ நிந்தனை குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண்ணொருவர் மீதான தண்டனையை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தியிருக்கிறது. அவருடைய மேல்முறையீட்டை விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆசியா பிபி என்ற இந்த பெண் முகமது நபிகள் நாயகம் அவர்களை நிந்தனை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் விசாரிக்கப்பட்டு 5 பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஆசியா பிபி, தன் மீது குற்றச்சாட்டை எழுப்பிய முஸ்லீம் பெண்கள் தன் மீதான தனிப்பட்ட குரோதம் காரணமாக அவ்வாறு குற்றம் சாட்டினார்கள் என்று கூறியிருக்கிறார். இவர் மீதான மரண தண்டனை பஞ்சாப் மேல் நீதிமன்றம் 9 முன்னர் கடந்த நவம்பரில் உறுதிப்படுத்தியதும் இவருடைய வழக்கறிஞர்கள் உடனடியாகவே உச்சநீதிமன்றத்திற்கு விண்ணப்பத்தை மனுச்சிலிருந்தார்கள்.
சீனாவின் பல நகரங்களில் காற்றின் தரம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு முன்னேறி உள்ளது என்று கிரீன் பீஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த சில மாதங்களில் சுமார் 200 நகரங்களில் உடல் நலனுக்கு கேடு ஏற்படுத்தும் காற்றில் உள்ள மாசுக்களின் சராசரி அளவு சொல்லக்கூடிய வகையில் குறைந்துள்ளன என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல்பாட்டு குழுவான அந்த அமைப்பு கூறுகிறது. காற்றை மாசுபடுத்துபவர்கள் மீது கடுமையான அபராதங்கள் விதிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் கிரீன் பீஸ் கூறுகிறது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் இலங்கையின் வடபகுதிக்கு விஜயம் செய்திருந்தனர். இதுகுறித்த செய்தியை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து யாழ்ப்பாணம் அரச அதிபர், உதவி தேர்தல் ஆணையாளர், பிரதி வடமாகாண முதலமைச்சர் குருகுலராஜா உள்ளிட்ட பலரையும் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவருடன் 2 முக்கிய உறுப்பினர்களும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்த குழுவின் தலைவராகிய ரோமேனிய நாட்டைச் சேர்ந்தவரான கிறிஸ்டியன் ஃப்ரெடா அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து தெளிவுபடுத்தினார்.
We have a team of experts with a very long experience in this field. We are here for many weeks. Our colleagues will be deployed tomorrow in all 9 provinces of the country.
தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் நீண்ட அனுபவம் கொண்ட நிபுணர் குழு எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் இங்கு பல வாரங்கள் தங்கியிருப்போம். எமது குழுவைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் 9 மாகாணங்களிலும் நாளை முதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். தேர்தலின் போது சட்ட ரீதியான செயற்பாடுகள், ஊடக செயற்பாடுகள், தேர்தல் ஒழுங்குமுறைகள், தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் என தேர்தல் தொடர்பான பலதர அம்சங்களையும் நாங்கள் கண்காணிக்க உள்ளோம். நேற்று நாங்கள் கொழும்பில் வந்து இறங்கியதை அடுத்து பிரதமரை சந்தித்து எமது செயற்பாடுகள் குறித்து அவருக்கு எடுத்துரைத்தோம். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனையும் சந்தித்து பேசியதன் பின்னர் உடனடியாகவே நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு புறப்பட்டு வந்துள்ளோம். இலங்கையின் அரசியல் நிலைமைகளில் யாழ்ப்பாணம் முக்கிய இடத்தை வகிப்பதே இதற்கு காரணம் என்றார் கிறிஸ்டியன் ஃப்ரெடா அவர்கள். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் 80 மேற்பட்டவர்கள் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
We'll have in total more than 80 observers in the country, and as I said, they have a long experience to observe elections. The European Union has a reputation to be the best.
எங்கள் குழுவில் மொத்தமாக 80 மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இருந்து செயற்படுவார்கள். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் அவர்களுக்கு நீண்டகால அனுபவம் இருக்கின்றது. அவர்களிடம் சிறப்பான கண்காணிப்பு முறைமை இருக்கின்றது. இதன் காரணமாக உலகில் சிறந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என்று அவர்கள் பெயர் பெற்றிருக்கின்றார்கள். தேர்தல் பரப்புரை காலத்திலும் தேர்தலின் போதும் தேர்தல் முடிவுற்றதன் பின்னரும் நாங்கள் இங்கு தங்கியிருந்து செயலாற்ற இருக்கின்றோம். தேர்தல் கண்காணிப்பின் பின்னர் சுமார் 200 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதில் நாங்கள் அவதானித்த பல விடயங்களும் இடம்பெற்றிருக்கும். அத்துடன் எங்களின் பரிந்துரைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்றார் இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவராகிய கிறிஸ்டியன் ஃப்ரெடா அவர்கள். யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழுவினர் சிவில் சமூகத்தின் பலதரப்பட்டவர்களையும் சந்திக்க இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண விஜயத்தை அடுத்து தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் கிழக்கு மாகாணம் மற்றும் நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கும் விஜயம் செய்ய இருக்கின்றார்.
செய்தியை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவி வெறி பிடித்தவர் என்று நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். முன்னர் இருந்த ஜனாதிபதிகளைப் போல இவரும் கண்ணியமாக அரசியலில் இருந்து விலகியிருக்க வேண்டுமென்றும் அவர் கூறியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ வெளிநாடுகளில் பணத்தை வைத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். அவர் பிபிசிக்கு தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடித்து வரும் வேளையில் அந்த தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ வெட்கமற்று பதவி வெறியின் காரணமாகவே மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார் என மங்கள சமரவீர பிபிசியின் செய்தியாளர் ஆசாம் அமீனிடம் தெரிவித்தார்.
He is returning because of his shameless thirst for power. Even after being decisively defeated, he does not want to bow out gracefully.
அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணம் அவரது வெட்கமற்ற பதவி வெறிதான். அவரை மீண்டும் அரசியலுக்கு வரும்படி மக்கள் யாரும் கோரவில்லை. கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவரே கண்ணியமாக அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தானும் தனது குடும்பமும் பதவியில் இருக்க வேண்டும் என்னும் வெறியே அதற்கு காரணம்
என்று கூறிய மங்கள சமரவீர அவர்களிடம், ஆளும் கூட்டணியின் தோல்வி காரணமாகவே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுவது குறித்து கேட்டபொழுது பதிலளித்த அவர்,
No, not at all. In fact, the former president has been a blessing in disguise, especially for the forthcoming election campaign.
இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. யதார்த்தத்தில் முன்னாள் ஜனாதிபதி இந்த தேர்தலில் போட்டியிடுவது எமக்கு மறைமுகமான அனுகூலமாகவே இருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்னர் அவருக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்து ஜனாதிபதி தேர்தலை சந்தித்த எம்மை போன்றவர்களுக்கு அவர் போட்டியிடுவது வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. அவர் போட்டியிடுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் அதன் காரணமாக எம்மை முன்னர் ஆதரிக்காதவர்கள் கூட இப்போது நல்லாட்சிக்கான எமது தேசிய முன்னணி ஆதரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள்.
இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தும் மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ளார்.
He is still wanting to call back into parliament, I would say A, because of his thirst for power, B, maybe he feels that in the future.
முதலாவதாக நான் ஏற்கனவே கூறியது போல பதவி வெறி ஒரு காரணம். இரண்டாவது, அவருக்கு வெளிநாட்டில் இருக்கும் சொத்துக்கள் குறித்த விசாரணையின் முடிவுகள் வெளிவரும் போது தனது எதிர்காலம் என்னவாகும் என்பது குறித்த எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி என்பதை விட தனக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கலாம் என்றும் அவர் கருதியிருக்கக்கூடும்.
சரி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு போர் குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் உள்நாட்டில் விசாரிக்கப்படும், அதற்கான வழிமுறைகள் ஜூன் மாத வாக்கில் தயாராகும் என்றெல்லாம் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசு கூறியதே, அதெல்லாம் என்ன ஆச்சு இப்பொழுது?
We are doing it not to show to the Human Rights Council. We are doing it in order to carry out a promise made to our people.
ஆமாம், அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு காட்டுவதற்காக நாங்கள் இந்த வழிமுறைகளை மேற்கொள்ளவில்லை. மாறாக கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது மக்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதியை காப்பாற்றும் நோக்கிலேயே அதை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். வெளிநாட்டு விசாரணைக்கு பதிலாக நம்பகத்தன்மையுடன் கூடிய உள்நாட்டு வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். தற்பொழுது அந்த வழிமுறைகளை ஏற்படுத்துவது குறித்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்து வருகிறோம்
என்று பிபிசியிடம் தெரிவித்தார் இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவி வெறி பிடித்தவர் என்பது உட்பட வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை அவரது பேச்சாளர் ரோஹண வெளிவிட்டிய பிபிசியிடம் மறுத்துள்ளார்.
මේ රජයට සහ විදේශ කටයුතු අමාත්‍යවරයාට ඕන දෙයක් කියන්න පුළුවන්. මේ ඡන්දයක් වෙලාවකදී මේ රටේ ජනතාව නොමග යවන්න.
මංගල සමරවිරාවුම් අවරද අරසුම් පොய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராவதை தடுக்கும் நோக்கில் மக்களை இவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள். முன்னரும் இதுபோன்ற போலி குற்றச்சாட்டுகளை மங்கள வைத்தபோது அதை முன்னாள் ஜனாதிபதி கடுமையாக மறுத்து தன் மீதோ தனது குடும்பத்தார் மீதோ விசாரணைகளை அரசு நடத்தலாம் என்று கூறியிருந்தார். எமக்கு வெளிநாட்டில் பணமோ கணக்குகளோ இல்லை என்று அவர் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் ரோஹண வெல்விட்டிய.
செய்தியை தொகுத்து அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு JVP எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி தனது 5 ஆண்டு வேலை திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வேலை திட்டத்தை வெளியிட்டு JVP-யின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருக்கிறார். கொழும்பிலிருந்து உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் விடுதலை முன்னணி சமர்ப்பித்துள்ள நாட்டை கட்டியெழுப்பும் 5 ஆண்டு வேலை திட்டம் இன்று வெளியிடப்பட்டது. இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது அந்த வேலை திட்டம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. அங்கு உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க, எமது நாட்டின் ஒரு குடிமகன் 3,55,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
මේ වැඩපිළිවෙල සකස් කිරීමේදී බොහෝ කණ්ඩායම් අපිට දායකත්වය සැපයුවා. අපි විවිධ අවස්ථාවල මුණ ගැහිලා සාකච්ඡා කරා. මේ
එමද නාට්‍යල් ஒரு දිනத்துக்கு 14 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்த அனுர குமார திசநாயக்க மக்களின் வறுமை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த 60 ஆண்டுகளுக்குள் அதிகாரத்தை பயன்படுத்திய இரு பிரதான கட்சிகளும் எமது நாட்டை பின்கொண்டு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அனுர குமார திசநாயக்க எமது நாட்டின் வெளிநாட்டு கொள்கை சீர்குலைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நாடு சந்தித்துள்ள பாரிய அழிவிலிருந்து அதனை காப்பதற்காகவே தனது கட்சி 5 வேலை திட்டத்தை முன்வைக்க தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் அனுர குமார திசநாயக்க.
அது ஜாதிக ஆரக்ஷாவ் கேன் முகத் எக் ஜன கொட்டாச பீடாவட பத்தரின் தவ ஜன கொட்டாச
மேலும் கருத்துக்களை தெரிவித்த அனுர குமார திசநாயக்க தனது கட்சி முன்வைத்துள்ள 5 வேலை திட்டத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, விவசாயம், சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் ஏற்படுத்த வேண்டிய பல திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது ஒரு இனத்தை முடக்குவது அல்ல என்று தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர குமார திசநாயக்க சகல இன மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். இனங்கள் மத்தியில் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டுமானால் சகல இன மக்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அனுர குமார திசநாயக்க அதனை மேற்கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி தயார் என்றும் தெரிவித்தார். எமது நாட்டின் தனியார் வர்த்தகத்துறை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர் வெளிநாட்டு முதலீட்டு நடவடிக்கைகளின் போது மேற்கொள்ளப்படும் ஊழல் மோசடிகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்தார்.
எனிசா தவ துரட்ட சன்னத்த அரகலைய பலவுவ மாறுவே மிவல மக்களிச ஜனதா விமுக்தி பெருமுன விலிகண்ணி நெட்டிபவ மா சாத்திகத்தரும்.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த அனுர குமார திசநாயக்க தற்போது அரசியல், பொருளாதார, இராணுவ ஆகிய துறைகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே அதிகாரத்தை கைப்பற்றும் நடவடிக்கைகளின் போது ஆயுத போராட்டங்களை பயன்படுத்துவதை மக்கள் விடுதலை முன்னணி அனுமதிக்காதென்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
செய்தியை அளித்தவர் கொழும்பிலிருந்து உதயகுமார். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திரிகோணமலைக்கு பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் டாரிஸ் சென்றிருந்தார். கிழக்கு மாகாண முதலமைச்சரையும் அவர் சந்தித்து உரையாடியுள்ளார். நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்துக்கான 2 விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டாரிஸ் இன்று திரிகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்துக்கும் வருகை தந்தார். அந்த பிரதேசத்தில் 9 பின்னர் மீள்குடியேற்றத்துக்காக தமது காணிகளை துப்புரவு செய்யும் மக்களையும் அவர் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பின் போது மக்கள் தங்களது உடனடி அடிப்படை தேவைகள் பற்றி கவனம் செலுத்துமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
அதிலே மக்கள் கூறிய விடயங்கள் தம்மை உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் இன்னும் அனுமதிக்கவில்லை. தங்களுக்கு உத்தியோகபூர்வமற்ற முறையில் உங்களுடைய காணிகளை அடையாளம் கண்டு துப்புரவு செய்யலாம் என்ற ஒரு உத்தரவை மட்டும் தந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக இது எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் பட்சத்தில் தான் ஏனைய உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக தாங்கள் தங்களுடைய காணிகளில் நிலையாக இருந்துவிட வேண்டும் என்றும் அதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக அடிப்படையான தேவைகளான மலசல கூடம், நீர், தற்காலிக கொட்டில் இவற்றை உடனடியாக தந்து உதவுவதற்கு முன்வருமாறும் அதற்கான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு விடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் எந்த உதவியாக இருந்தாலும் UNHCRஉடன் இணைந்துதான் தாங்கள் செய்ய முடியும் என்றும் அதற்கான அனுமதி அரசாங்க அதிபரின் ஊடாக கிடைக்க பெற்றதும் மிக விரைவாக அதை செய்ய முடியும் என்றும் எனவே UNHCR விரைவாக உங்களை அணுகி அதற்கான தீர்வுகளை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தாங்கள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிறுவனத்துடன் கலந்து பேச இருப்பதாகவும்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன். இதேவேளை சாம்பூர் பிரதேசத்துக்கு வருகை தர முன்பு இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டாரிஸ் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டை அவரது அலுவலகத்தில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, யுத்த பாதிப்புக்குள்ளான குடும்பங்களின் வாழ்வாதாரம், விதவைகளுக்கான சுயதொழில் மற்றும் கைத்தொழில் பேட்டைகளை ஆரம்பித்தல் போன்ற தமது திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சரால் அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக முதலமைச்சரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பொன்று கூறுகின்றது.
செய்தியை அளித்தவர் மட்டக்கிளப்பிலிருந்து உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. இனி பிற செய்திகளை பார்க்கலாம். உலகின் மிக பழமையான குரானின் பிரதிகளை பிரிட்டனில் உள்ள பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்திருக்கிறது. கார்பன் டேட்டிங் முறைப்படி அதனை ஆராய்ந்ததில் அந்த குரான் 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இது குறித்த ஷான் கோஹனின் செய்தியை தமிழில் தருகிறார் சாதாத்.
குர்ஆனின் வாசகங்கள் அடங்கிய இந்த எழுத்து பிரதி செம்மறியாடு அல்லது வெள்ளாட்டின் தோலிலிருந்து செய்யப்பட்ட தாளில் எழுதப்பட்டிருக்கிறது. இது 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டதென்று நிபுணர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். உலகில் இருக்கின்ற குர்ஆனின் மிகப்பழைய எழுத்து பிரதிகளில் இதுவும் ஒன்று என ஆய்வுகள் காட்டுகின்றன. இங்கே பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் இந்த ஆவணம் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஒரு ஆய்வாளர் கார்பன் டேட்டிங் செய்யாதவரை இத்தனை பழமையான ஆவணம் இது என்று யாருக்குமே தெரியாது. கார்பன் டேட்டிங் செய்யப்பட்ட போது இந்த ஆவணம் கிபி 645ஆம் ஆண்டு வாக்கில் எழுதப்பட்ட ஒன்று என்று முடிவு வந்தது.
Finding out that we had one of the oldest fragments of the Quran in the whole world was fantastically exciting individually and for the university of Wales.
உலகத்தில் உள்ள குர்ஆனின் பிரதிகள் அனைத்திலுமே ஆகப்பழைய பிரதி ஒன்றின் சில பக்கங்கள் எங்களிடம் இருக்கிறது என்பது பல்கலைக்கழகத்துக்கும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி ஒரு அட்டகாசமான செய்திதான். இது இத்தனை பழையானது என்று யாரும் கற்பனை கூட செய்யவில்லை. இறைத்தூதர் முகமது வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒன்று இது
என்றார் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் அரும்பொருட்கள் பிரிவின் இயக்குனர் சூசன் வோரால். 1920களில் பர்மிங்ஹாமுக்கு எடுத்து வரப்பட்ட மத்திய கிழக்கு ஆவணத் தொகுதியில் கையால் எழுதப்பட்ட இந்த பிரதியும் இருந்தது. இஸ்லாத்தின் துவக்கத்துக்கே இந்த பிரதி நம்மை எடுத்து செல்வதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர்.
The person who actually wrote it may well have known the Prophet Muhammad. He would have seen him probably. He would maybe have heard him preach.
இதை எழுதியவருக்கு இறை தூதர் முகமதுவை தெரிந்திருக்கலாம். முகமதுவை பார்த்தும் அவரது பிரசங்கங்களை இவர் கேட்டும் இருந்திருக்கலாம். முகமதுவுடன் பழகிய ஒருவராகவும் இவர் இருந்திருக்கலாம் என்பதை நினைக்கவே பிரமிப்பாக இருக்கிறது
என்றார் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமிய கல்விக்கான பேராசிரியர் டேவிட் தாமஸ். பிரிட்டனில் அதிக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு இடம் பர்மிங்ஹாம். இந்த ஊரில் இப்படி ஒரு பொக்கிஷம் இருப்பதை அந்த சமூகத்தினர் வரவேற்கின்றனர். இந்த கையெழுத்து பிரதியை மக்களின் பார்வைக்கு வைக்கப் போவதாக பல்கலைக்கழகத்தினர் கூறுகின்றனர். உலக சரித்திரத்தின் இந்த முக்கிய சுவட்டை பர்மிங்ஹாமை விட்டு வெளியில் அனுப்புவதற்கு அவர்களுக்கு எண்ணமில்லை.
செய்தியை தந்தவர் சாதாத். அல்சைமர்ஸ் நோயால் மூளையில் ஏற்படும் பாதிப்புகளின் வேகத்தை குறைக்கவல்ல ஒரு புதிய மருந்தை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளது பற்றிய செய்தியை தமிழில் தருகிறார் எல்லா ஜெகதீசன்.
அல்சைமர்ஸ் நோயின் ஆரம்பகட்ட பாதிப்பில் இருப்பவர்களின் மூளையில் ஏற்படும் சீரழிவின் வேகத்தை இந்த புதிய மருந்து குறைக்கும் என்பதை ஆரம்பகட்ட ஆய்வின் முடிவுகள் குறிப்புணர்த்துகின்றன. எலி லிலி என்கிற மருந்து தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தகவல்களின் அடிப்படையில் சொலனாசுமேப் என்கிற இந்த புதிய மருந்து டிமென்ஷியா நோய் முன்னேறும் வேகத்தை 1/3, அதாவது சுமார் 33% குறைக்கும் என்று தெரிவிக்கிறது. அதாவது அல்சைமர்ஸ் நோயின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு இந்த புதிய மருந்து கொடுப்பதன் மூலம் அவரது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் 1 ஆண்டுக்கு பதிலாக ஆண்டுக்கு குறைந்தது 4 மாத காலம் நீடிக்க முடியும் என்கின்றன இந்த ஆய்வின் முடிவுகள். அதே சமயம் இந்த குறிப்பிட்ட மருந்தை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நோய் தாக்க துவங்கிய ஆரம்ப கட்டத்திலேயே கொடுத்தால்தான் இந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் என்றும் இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. வாஷிங்டனில் நடந்து வரும் அல்சைமர்ஸ் நோய் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த ஆய்வின் முடிவுகள் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையளிக்கும் செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மருந்து குறித்து புதிய ஆய்வின் முடிவுகள் அடுத்த ஆண்டு வெளியிடப்படும் பொழுது இது தொடர்பிலான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் அல்சைமர்ஸ் நோயால் ஏற்படும் மூளைச்செல்களின் இறப்பை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் இந்த புதிய மருந்து மூளைச்செல்களை உயிரோடு வைக்க உதவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய மருந்து எந்த விதத்தில் தற்போதைய அல்சைமர்ஸ் நோய்க்கான மருந்துகளிலிருந்து மாறுபடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்சைமர்ஸ் என்கிற நோய் எப்படி மூளையை பாதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரில் பாசி பிடிப்பதைப் போலவும் நமது வாயில் இருக்கும் பற்களில் காரை படிவதைப் போலவும் நமது மூளையில் இருக்கும் நரம்பு செல்களுக்கு மத்தியிலும் அவற்றை சுற்றியும் பிசுபிசுப்பான அமலாய்டு புரதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படுகின்றன. இப்படி அமலாய்டு புரதங்களால் சூழப்படும் மூளையின் நரம்பு செல்கள் முதலில் பாதிக்கப்படுகின்றன. பிறகு இந்த மூளைச்செல்கள் இறந்தும் விடுகின்றன. இதனாலேயே அல்சைமர் நோயை சிலர் தமிழில் மூளை அழுகல் நோய் என்று அழைக்கிறார்கள். இந்த பின்னணியில் தற்பொழுது டிமென்ஷியாவுக்கு அளிக்கப்படும் அரிசெப்ட் போன்ற மருந்துகளால் இறக்கும் மூளை செல்களை செயற்பட உதவுவதன் மூலம் அந்த நோயின் அறிகுறிகளை மட்டுமே கையாள முடியும். ஆனால் இந்த புதிய மருந்தான சொலனாசுமாப் வேறு விதமாக செயற்படுகிறது. அல்சைமர்ஸ் நோய் தாக்கும்பொழுது மூளைக்குள் சேரும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அமலாய்டு புரதங்களை இந்த புதிய மருந்து தாக்கி அழிக்கிறது. டிமென்ஷியா நோய்க்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படும் சொலனாசுமாப் என்னும் இந்த மருந்தை கொண்டு இதற்கு முன்பு 2012 செய்யப்பட்ட பரிசோதனைகளில் இது பெருமளவு தோல்வியில் முடிந்ததாகவே அப்போது கூறப்பட்டது. அல்சைமர்ஸ் நோயின் ஆரம்பகால தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் மற்றும் நோயின் தாக்கம் ஓரளவு பரவத் துவங்கியவர்கள் மத்தியில் அந்த பரிசோதனைகள் அப்போது நடத்தப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் புதிய தரவுகள் இந்த மருந்தை பயன்படுத்தியவர்கள் மத்தியில் கூடுதலாக 2 அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் கணக்கில் கொண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன.
செய்தியை அளித்தவர் எல்ஆர் ஜெகதீசன். மகாராஷ்டிராவில் இருக்கும் பந்தர்பூர் என்னுமிடத்தில் அடுத்த சில தினங்களில் ஏகாதசி என்று நடக்கவிருக்கும் திருவிழாவில் சுமார் 15 லட்சம் பக்தர்கள் குழுமவிருக்கின்றனர். இதற்கென நூற்றுக்கணக்கான திறந்தவெளி கழிப்பறைகள் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இத்தகைய திறந்தவெளி கழிப்பறைகளை கையாளும்படி தங்களை நிர்பந்திக்கும் உள்ளூர் நிர்வாகத்தின் செயல் சட்டவிரோதம் என்று சுகாதார பணியாளர்கள் நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். இந்த வழக்கு குறித்து மும்பையில் இருக்கும் தமிழ் எழுத்தாளரும் செயற்பாட்டாளருமான புதிய மாதவியிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
பக்தர்கள் இத்தனை பேர் ஏகாதசி என்று கூடுகிறார்கள். ஓகே, இவர்கள் கூடுகின்ற போது அந்த இந்த அறநிலையத்துறையோ இல்லை அந்த கோயில் நிர்வாகமோ இல்லை இந்த மக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அரசோ அந்த குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ அவர்களுக்கான கல்வி வசதிகளை மக்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறது. ஆனால் அப்படி செய்து கொடுக்கின்ற போது இந்த மாதிரி திறந்த வெளி கழிவறைகள் மட்டும்தான் செய்து கொடுக்கப்படுகிறது என்றால் அவை துப்புரவு செய்வதற்கு யாரையாவது நியமித்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி கையால் துப்பது சட்டப்படி குற்றம் என்று சட்டம் இருக்கின்ற போது இந்த மாதிரி துப்புரவு தொழில் திறந்த வழி கழிவறைகள் ஏற்படுத்தலாம், நாங்கள் இதை சட்டத்தை மீறி இதை செய்ய மாட்டோம் என்று ஒரு சின்ன விழிப்புணர்வோடு இவர்கள் ஒரு குரல் கொடுத்திருக்கிறார்கள்.
ஆனால் அரசு தரப்பில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலில் இது வந்து குறைவான எண்ணிக்கையிலான திறந்தவெளி கழிப்பறைகள் தான் கட்டுகிறோம், அதுவும் கூட மண்ணை மூடிவிட வேண்டுமே தவிர இவர்கள் வந்து கையால் மலம் அள்ளப்போவதில்லை இப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன்.
எவ்வளவு ஒரு அலட்சியமான மண்ணை அள்ளி மூடிவிட்டால் நீங்கள் அதை கையால் அள்ளவில்லை என்று சொல்லுகிறது. இது ஒரு அலட்சிய போக்கு. இது ரொம்ப ரொம்ப இந்த மக்கள் மீது இந்த அரசும் இந்த ஊழல் மக்கள் மற்ற மனிதர்களும் காட்டும் ஒரு அலட்சியம்.
இவர்களுடைய இந்த கோரிக்கை தற்பொழுது எழுப்பப்படுகிறதா அல்லது இந்த கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து எழுப்பி வலியுறுத்தி வருகிறார்களா?
அவங்க கோரிக்கை வந்து இப்போ மட்டும் எழுந்தது இல்லைங்க, இந்த கோரிக்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1993 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மனித கழிவை மனிதர் கையால் அகற்றுவதில்லை, அகற்றுவது கூடாது அப்படிங்கிற சட்டம் 1993 நிறைவேற்றினா கூட இந்த சட்டம் வந்து அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது நாங்கள் இதை எப்படி செய்வோம் அப்படின்னு இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த அவர்கள் கேட்கிறார்கள். இது வந்து இந்த ஒரு இடத்துல இன்னைக்கு இவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுனால இது இன்னைக்கு நம்ம பேசுறோமே தவிர எந்த இடத்தில் திருவிழாக்கள் நடந்தாலும் சரி, எந்த இடத்தில் ஒரு பொதுமக்களுடைய கூட்டம் கூடினாலும் சரி, அந்த இடத்தில் எல்லாமே இந்த பிரச்சனை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து கொண்டேதான் இருக்கிறதுங்கிறதா இதை நம்ம பார்க்கணும்.
இந்த வழக்கில் சுட்டி காட்டப்பட்டிருக்கும் 1993 நிறைவேற்றப்பட்ட மனித கழிவை மனிதர்கள் அகற்றுவதை தடை செய்யும் சட்ட பிரிவுகள் போதுமானவையா? அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இவ்வளவு ஆண்டு காலம் ஆகியும் ஏன் இந்த பழக்கம் தொடர்கிறது?
இந்த 1993 சட்டத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். ஆனா அந்த 93 சட்டம் வந்து ரொம்ப ஒரு எந்தவித கவனமும் இல்லாமல் அந்த சட்டம் வந்து இந்த மக்களை பற்றி பேசுகிறது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேலைக்கு யாரையாவது நாம் அமர்த்தினோம் என்றால் அந்த வேலைக்கு அமர்த்துபவருக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை, அப்புறம் ஒரு 2000 அபராதம். அதாவது இந்த குற்றம் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றம் தான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அரசு வைத்திருந்தது. ஆனால் இந்த 93 சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், 1993 சட்டத்தில் உடனடியாக திருத்தங்கள் செய்ய வேண்டும். அதை செய்ய தவறினால் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கு கூட இந்த நாட்டினுடைய நீதிமன்ற கொண்டிலே ஏற வேண்டியிருக்கும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். ஆனா தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அந்த சட்டம் வந்து அமலில் இருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, மங்கையும் வந்து பாதாள சாக்கடை சுத்தம் செய்கின்ற போது இறந்து போன அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய செய்திகள் தொடர்ந்து பத்திரிகைகள் வருகின்றன. எனவே இந்த சட்டத்தை பற்றி பார்க்கிறப்போ அரசும் சரி, இந்த பொதுமக்களும் சரி, இந்த மனிதர்களை தங்களில் ஒருவராக நினைப்பதே இல்லை.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.